நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வணக்கம் அன்பர்களே, மகிழ்ச்சியான இந்நேரத்தில் தேவனோடு ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் செலவழிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.
நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லென் மனமே,
நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே நீ சூடே.
அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லென் மனமே,
நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே நீ சூழே.
அங்கிருப்பாயோ சொல்லென் மனமே,
நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே நீ சூழே.
நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே நீ சூழே.
இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி ரோமர் 7:1 முதல் 14 வரை.
நாம் இந்த 7 அங்கு 2 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக மீட்கப்பட்ட ஆத்மாவின் கட்டுகளை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக மீட்கப்பட்ட ஆத்மாவின் போராட்டங்களை பார்க்கிறோம். ரோமர் 7 குறித்து நாம் மிகைப்படுத்தி கூற அவசியமில்லை. ஒருவர் ரோமருக்கு எழுந்த நிருபத்தை குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் போது இந்த 7 குறித்து என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டே அவரை குறித்து நாம் நிதானிக்கலாம். எல்லோருமே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 7 தத்துவ ரீதியில் எழுதுகிறார் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அவர் இந்த 7 வர்ணிக்கிறார். நிச்சயமாக பவுல் அப்போஸ்தலன் இந்த 7 தத்துவ ரீதியின் அடிப்படையில் தான் விவரிக்கிறார். ஒரு பரிசுத்தவான் இவ்வாறாக கூறுகிறார், ரோமர் 7 நாம் படிக்கும் போது அங்கேயே தங்கிவிடக்கூடாது, 8 கடந்து வர வேண்டும். 8 தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கூறுகிறார். உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும் போது 7 நாம் கவனிக்காமல் போய்விடக்கூடாது, அதை நாம் மறந்துவிடவும் கூடாது. ஒவ்வொரு போதகர்களும் தன்னுடைய சபையின் மக்கள் ரோமர் 7 நன்றாக கவனித்து படிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் ரோமர் 7 கடந்து செல்கிற விசுவாசிதான் ரோமர் 8 பிரவேசிக்க முடியும். இன்னொரு விதத்தில் நாம் அதை சொல்ல வேண்டுமானால் ரோமர் 8 பிரவேசிக்க 7 தான் வாசல் அல்லது வழி என்று கூற வேண்டும். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் 7 கண்டும் காணாதவர்கள் போல கடந்து செல்லக்கூடாது. அப்படி செல்வோமானால் நாம் வழி தவறி போவோம். பரலோகத்தில் பரிசுத்தவான்களோடு வாழ்வது ஒரு மகிமையான அனுபவம். ஆனால் இவ்வுலகத்தில் பரிசுத்தவான்களோடு வாழ்வது வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த 7 மீட்கப்பட்ட மனிதன் தன் வாழ்க்கையிலே போராடுகிறான். அந்த போராட்டத்தில் தன் கையை நீட்டி ஏதாவது ஒரு துரும்பு கிடைத்தால் போதும் என்று பிடிக்கிறான். அநேக நேரம் அவன் பிடிக்கும் துரும்பு மோசேயின் நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. வாழ்க்கை போராட்டத்தில் தப்பி கரை சேர தான் பிடித்தது ஒரு துரும்பு அல்லது மரத்துண்டு அல்ல, தன்னை ஆழத்தில் அமிழ்த்தும் பாறாங்கல் என்பதை எளிதில் கண்டுகொள்கிறான். தான் பிடித்த துரும்பை நம்பி அவனால் வாழ முடியவில்லை. அதன் விளைவாக அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்கள். ஏன்? அநேக பரிசுத்தவான்கள் வேதனையோடும் வருத்தத்தோடும் போராட்டத்தோடும் வாழும் வாழ்க்கையே வாழ்ந்து திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் தேவனோ நாம் அந்த வழியாக நடந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. பரிசுத்தமாக்கப்படுதலின் பலவீனத்தை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இங்கு நாம் வாழக்கூடாது என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். நீயே எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் என்று விளக்கும் ஒரு விளம்பர சித்திரம் இவ்வாறாக வரையப்பட்டிருந்தது. அதில் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய இயந்திரத்தை இயக்குவதற்காக நிற்கிறான். ஆனால் அவனுடைய கைகளும் கால்களும் காயங்கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அப்பொழுது அவன் பின்புறமாக திரும்பி மற்றொரு மனிதனை பார்த்து, முதலாவது நானே என்னை கட்டவிழ்த்துக் கொள்ள வழி இருக்கிறதா என்று கேட்கிறான். இங்கு விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாமவே வாழ்ந்துவிட முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளும் உபகரணம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்மால் செய்ய முடியாததை அவரே நம்மில் செய்யும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று பரிசோதித்து பார்க்கிறார்கள். இன்று இந்த 7 அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்துக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை எடுத்துக் கூறுகிறார். உண்மையில் நியாயப்பிரமாணம் மனிதனை மரணத்துக்கு ஏதுவான குற்றவாளியாக தீர்க்கிறது. 2 கொரிந்தியர் 3:9 இதை மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று பவுலப்போஸ்தலன் கூறுகிறார். இந்த 7 அதிகாரத்தில் முதலாவது நாம் மீட்கப்பட்ட மனிதனுடைய கட்டுகளை கவனித்து பார்ப்போம். 7 அதிகாரம் 1 வசனம்.
நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா?
இங்கு மீண்டும் அறியாமல் இருக்கிறீர்களா என்ற கேள்வியை பவுல் கேட்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கேள்வியின் மூலம் விசுவாசிகள் அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகிறது. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல, அவர்களுடைய தேசத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்றாகும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள ஏற்ற ஒரு தேசமாக இருந்தது. ஆனாலும் கூட இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலர் 7:53 ஸ்தேவான் கூறுவதை நாம் கவனித்து பார்ப்போம். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்று ஸ்தேவான் கூறுகிறார். அதை குறித்து பேதுரு கூறும் போது அப்போஸ்தலர் 15:10 நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று கூறுகிறார். இங்கு ரோமர் 7 பவுலப்போஸ்தலன் அதற்கான நல்ல ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் திருமணத்தை குறித்து எடுத்துக் கூறும் இந்த உதாரணத்தை அநேகர் விவாகத்துக்கும் விவாக ரத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கு பவுலப்போஸ்தலன் திருமணத்தையும் திருமணத்தை குறித்தும் கூறவே இல்லை. ஆனால் திருமண உறவானது ஒரு மனைவியை உயிருள்ள ஒரு கணவனோடு இணைக்கும் ஒரு கட்டாக இருக்கிறதே ஒழிய, கணவன் மரித்த நிலைமையில் அந்த கட்டு அவளை பாதிப்பதில்லை. அந்த மனைவி அவனுக்கு மனைவி என்னும் ஸ்தானத்திலிருந்து விடுபடுகிறாள் என்று ஒரு சுபாவ உண்மையை எடுத்துக் கூறுகிறார். 2 வசனத்தை பாருங்கள்.
அதெப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள்.
ஒரு மனைவியானவள் கணவன் உயிரோடு இருக்கும் மட்டுமே அவனுக்கு மனைவியாக கட்டப்பட்டிருக்கிறாள். கணவன் மரித்த போதோ அந்த ஸ்தானத்திலிருந்து அவள் விடுபடுகிறாள். இன்னொரு விதத்தில் கூற வேண்டுமானால், கணவன் மரித்த பின்பு அவள் அவனுக்கு மனைவியும் அல்ல. 3 வசனம்.
ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல.
இந்த வசனத்தின் அடிப்படையில் விவாகரத்தும் மீண்டும் திருமணம் செய்து கொள்வதும் எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படவில்லை என்று சிலர் வற்புறுத்துகிறார்கள். நாம் இதனுடைய பின்னணியை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயோ விவாக நிலைமைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் என்ன நடக்கும்? உதாரணமாக, நடத்தையில் சரியில்லாத ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தால் என்ன நிகழும்? அவன் கல்லெறிந்து கொல்லப்படுவான். அவன் அப்படி கல்லெறிந்து கொல்லப்பட்ட பின்பு அவள் வேறொரு திருமணம் செய்ய சுயாதீனம் உடையவளாக இருக்கிறாள். ஆனால் இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஒத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் அப்படி விசுவாச துரோகம் செய்பவர்களை கல்லெறிந்து கொள்வதில்லை. ஆதலால் பவுல் இங்கு விவாகரத்தை குறித்தோ மீண்டும் திருமணம் செய்து கொள்வதை குறித்தோ கூறவில்லை. பவுலப்போஸ்தலன் இங்கு எடுத்துக் கூற விரும்புவது என்னவென்றால், ஒரு பெண்ணுடைய கணவன் மரிக்கும் போது அவள் மனைவியாக இருக்கவில்லை, மீண்டும் அவள் தனி ஒரு பெண்ணாக மாறிவிடுகிறாள். சில இடங்களில் கணவன் மரித்தவுடன் மனைவியும் மரிக்க வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டாலும், இன்றைய சமுதாயத்தில் நாகரிகம் உள்ள மக்கள் மத்தியிலே கணவன் இறந்த பின்பு அவள் மனைவியாக அல்ல, அவள் ஒரு தனி பெண்ணாக கருதப்படுகிறாள். தொடர்ந்து பவுலப்போஸ்தலன் இங்கு திருமண உறவில் புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரமாணத்தை விவரித்துக் கூறுகிறார். ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும் போது அவளுடைய நிலை என்ன, புருஷன் மரித்த பின் அவளுடைய நிலை என்ன என்பதை விளக்குகிறார். 4
அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள்.
இன்னொரு வார்த்தையில் கூற வேண்டுமானால், அதுபோல பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆதாமுடைய சுபாவத்தின்படி நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள். நீங்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடையவர்களாகி தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக கிறிஸ்துவின் சரீரத்திலே உங்களுக்காக நியாயப்பிரமாணமானது மரித்தது என்று கூறுகிறார். இங்கு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் மனைவியாகவும் 2 கணவன் கிறிஸ்துவாகவும் கூறப்படுகிறது. நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் 1வது கணவன் யார்? சில வேத மனிதர்கள் 1வது கணவன் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பாக நமக்கு இருந்த சுபாவத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சிலர் 1வது கணவன் ஆதாம் என்றும் ஆதாமில் நம்முடைய நிலை என்றும் குறிப்பிடுகிறார்கள். நாம் கவனித்து பார்ப்போமானால், ஆதாமும் ஆதாமில் நமக்கு இருக்கும் நிலைதான் 1வது கணவன் என்று நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் 5 நாம் 2 பேருடைய தலைமைத்துவத்தையும் பார்த்தோம். 1 ஆதாம், 2 கிறிஸ்து. 1 ஆதாம் கடைசி ஆதாம், 1 மனிதன் 2 மனிதன் என்று அங்கு கூறப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம். நாம் நம்முடைய பழைய ஆதாமின் சுபாவத்தின்படி ஆதாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பழைய ஆதாமின் சுபாவத்தை அடக்கும்படியாக நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்டது. ஆனாலும் சரீர பலவீனத்தினாலே நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட முடியாமல் போயிற்று. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் போது இந்த நியாயப்பிரமாணமானது அவர்களுடைய கழுத்தில் ஒரு இயந்திர கல்லை போல பாரமான ஒன்றாக இருந்தது. அது அவர்களை விட்டு நீக்கப்படவே இல்லை. சுமார் 1500 அதற்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் மனிதனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. உண்மையாகவே அது மரணத்துக்கு ஏதுவான பிரமாணமாகவே காணப்பட்டது. ஒருவேளை யூதன் அல்லாதவன் விசுவாசியாக மாற வேண்டுமானால் அவனும் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டியதாயிருந்தது. அவனுக்கும் நம்பிக்கை இல்லாமல் போயிற்று. ஆனால் பவுல் இங்கே என்ன கூறுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்திலே மரித்த போது நாம் அவரோட கூட அவருடைய மரணத்தில் ஒன்றிணைந்தோம். அதனால் நாம் இப்போது நியாயப்பிரமாணத்துக்கு மரித்திருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நமக்கு மரித்திருக்கிறது. 1 கணவன் ஆதாம், இப்போது அவனுடைய கூட தொடர்பு நமக்கு அறுந்து போயிற்று. இப்போது நாம் ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அவர்தான் நம்முடைய 2வது கணவன், ஜீவிக்கிற கிறிஸ்து. அவர் நம்மை கனி கொடுக்க செய்கிறார். இப்போது கிறிஸ்து சரீரத்தின்படி பிழைக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆதலால் நாம் இணைந்திருப்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் புதிய மனிதனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆதலால் விசுவாசி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறான். இதுதான் வேதம் கூறும் மாபெரும் அறிக்கை. விசுவாசியே, இதை நீ விசுவாசி. தேவன் அதை கூறியிருக்கிறபடியினால் அது அப்படித்தான். அதை நாம் விசுவாசிப்பதை தவிர வேறு ஒரு மார்க்கமும் இல்லை. மேலைய நாட்டிலே ஒரு ஊரிலே வசதி படைத்த ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசித்தார்கள். ஒரு நாள் தேடிரென்று கணவன் இறந்து போனான். பிரிவை தாங்க முடியாத மனைவி அவனுடைய உடலை அடக்கம் செய்ய விரும்பவில்லை. அவன் உட்கார்ந்திருக்கும் நிலையில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பதப்படுத்தி தன் வீட்டின் முன் அறையிலே வைத்தாள். அப்படி அவள் அவனுக்காக துக்கித்துக் கொண்டிருப்பதை கண்ட அருமையானவர்கள் அவளை கட்டாயப்படுத்தி வெளியூருக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு 1 சில வருடங்கள் வெளியூரில் செலவிட்ட அவள் ஒரு நல்ல மனிதனை திருமணம் செய்து கொண்டாள். அவள் திரும்பி தன் வீட்டுக்கு தன் கணவனோடு வரும்போது கணவன் அவளை பார்த்து, இது யார் என்று கேட்டான். இது என் 1வது கணவன் என்று கூறினாள். அப்பொழுது அவளுடைய கணவன், இப்பொழுது அவன் இங்கு அவசியமில்லையே, நாம் அடக்கம் செய்து விடலாமே என்று கூற 2 முதலாவது கணவனுடைய உடலை அடக்கம் செய்தார்கள். ஒருவேளை இந்த கதை நமக்கு விகற்பமாக தோன்றலாம். ஆனால் உண்மையிலேயே இன்று அநேக விசுவாசிகள் தங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை இதுவரை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அடக்கம் செய்ய விரும்பவில்லை. கண்ணாடி பெட்டிக்குள் நியாயப்பிரமாணம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் பழைய ஆதாம் சுபாவத்தினுடைய பலத்தினாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள். இது பரிதாபத்துக்குரிய ஒன்றாகும். இன்று கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அவரை பிரியப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இது எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். 5-6
நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின் படியல்ல, புதுமையான ஆவியின் படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்.
இங்கு பவுலப்போஸ்தலன் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலம் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, அவன் ஆவிக்குட்பட்டவன். மாம்சத்துக்குட்பட்டிருந்த காலத்தில், அதாவது கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதற்கு முன்பாக, சட்டத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் ஒரு இரும்பு கவசத்தை போல மாம்சத்தை நியந்திரிக்க முயற்சி செய்தது. ஆனால் மாம்சம் அதற்கு கீழடங்க முடியவில்லை. மனதும் மாம்சமும் விரும்பினவற்றை மனம் போல செய்து வந்தோம். நியாயப்பிரமாணம் அவற்றை பாவம் என்று கூறியதால் நம்முடைய எல்லா முயற்சிகளுமே மரணத்துக்கு ஏதுவாக நம்மை நடத்தி சென்றது, அல்லது மரணத்தையே நமக்கு கொடுத்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 6 இப்பொழுதோ நாம் என்று துவங்குகிறார். பழையவைகள் ஒளிந்து போயிற்று, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்துக்குட்பட்ட காலம் முடிந்து போயிற்று. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி ஊழியம் செய்ய விடுதலை பெற்றிருக்கிறோம். 2 Corinthians 3 பவுலப்போஸ்தலன் 2 ஊழியங்களை குறித்து கூறுகிறார். மோசேயின் மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு எடுத்த ஊழியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஊழியம். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த கற்பனைகள் மனிதனை உயிர்ப்பிக்கத்தக்கதாக இராமல் கொல்லுகிறதாக இருந்தது. இதை நீ செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட கட்டளை அதை செய்யாத போது அதற்கு தண்டனையையும் கொண்டு வந்தது. ஆனால் ஆவிக்குரிய ஊழியமோ உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொல்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று 2 Corinthians 3:6 பவுல் கூறுகிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் கட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறார். இன்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அவரை சேவிக்கிறோம். இதை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயத்தின் பேரில் அல்ல, நான் அவரை நேசிக்கிறேன், அவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன், ஆதலால் இதை செய்ய விரும்புகிறேன் என்று விருப்பத்தோடு செய்ய நம்மை அவர் விடுதலை செய்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 21 பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். இந்த கேள்வியைத்தான் இன்று அவர் நம்மை பார்த்தும் கேட்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து, உனக்காக நான் மரிக்க ஒப்புக் கொடுத்த என்னுடைய குமாரனை நீ நேசிக்கிறாயா என்று கேட்கும் போது நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அவரை நேசிப்போமானால் அவர் விரும்புவதை செய்வோம், அவருக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டோம். அதை நாம செய்ய முடியாது, நியாயப்பிரமாணம் செய்ய வைக்கவும் முடியாது. நம்மில் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு அதை செய்வார். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தில் எந்த தவறும் இல்லை. நியாயப்பிரமாணம் தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதலால் நியாயப்பிரமாணத்தில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதை செய்ய முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் விலங்கினால் மனிதன் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த 7:7-13 நாம் பார்க்கிறோம். 7-14 நீங்களே வாசித்து பாருங்கள். இங்கு பவுலப்போஸ்தலன் நியாயப்பிரமாணம் பாவமா என்ற கேள்வியை கேட்கிறார். பிரியமானவர்களே, ரோமர் 6 பவுலப்போஸ்தலன் கூறிய வார்த்தையை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. அங்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா என்று கேட்ட பவுல் இங்கே ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ என்று கேட்கிறார். இந்த 7 முதல் பகுதியிலே நாம் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டால் நியாயப்பிரமாணத்தில் இருந்தும் விடுதலையாக்கப்படுகிறோம் என்று கூறுகிறார். அப்படியானால் இவை இரண்டும் ஒன்றா? இல்லை, அப்படி நாம் சிந்திக்க கூடாது என்று பவுல் கூறுகிறார். நியாயப்பிரமாணம் நல்லதுதான், அது தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, பிரச்சனை நியாயப்பிரமாணத்தில் இல்லை, பிரச்சனை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய மாம்சமே குறைவுள்ளதாயிருக்கிறது. இந்த 7 பின்பகுதியிலே பவுலப்போஸ்தலன் தன்னையே உதாரணமாக எடுத்துக் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். நான், எனக்கு, என்னுடைய என்று தன்னிலை சொற்களை 47 பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இந்த போராட்டத்தில் அனுபவிக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பவுல் புதிய மனிதனின் வல்லமையை கொண்டு தேவனை பிரியப்படுத்த தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சித்தார். ஆனால் அது முடியாமற் போயிற்று. நியாயப்பிரமாணம் பாவத்தின் கொடிய தன்மையை அறிந்து கொள்ளும்படி செய்தது. நியாயப்பிரமாணம் தன் இருதயத்தை ஊடுருவும் எக்ஸ்ரே என்பதை அவர் அறிந்து கொண்டார். வேத வசனமானது கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. அதில் நாம் நம்மை காண முடியும். நியாயப்பிரமாணமானது நம்முடைய வாழ்க்கையில் பாவம் எவ்வளவு கொடியதாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அது நியாயப்பிரமாணத்தின் தவறல்ல, ஆனால் நம்மில் இருக்கும் பழைய ஆதாமின் சுபாவம் தான் பிரச்சனை. சட்டத்திட்டங்களும் தடைகளும் மாம்சத்தில் மனிதன் எவ்வளவு பலவீனன் என்பதை எடுத்து காட்டுகிறது. நாம் பாவிகள் என்பதை காட்டுகிறது. நாம் கண்ணாடியில் நம்மை பார்க்க அதிகமாக விரும்புகிறோம். ஆனால் வேத வசனத்தில் நம்மை பார்க்க நாம் விரும்புவது இல்லை. ஏன் தெரியுமா? அது நம்மை பாவிகள் என்று வெளிக்காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. கலாத்தியர் 3:21 அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே என்று பவுல் கூறுகிறார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருவது அல்ல. இன்னொரு உதாரணத்தில் நாம் கூற வேண்டுமானால், கார் மிகவும் உபயோகமான ஒன்று. அதை ஓட்டத் தெரியாத ஒரு ஓட்டுநன் கையில் அதை கொடுப்போமானால் அது மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கும். கார் எந்த விதத்திலும் தவறானதல்ல. ஆனால் தவறு ஓட்டத் தெரியாத ஓட்டுநன் மேலே உள்ளது. இன்று பிரச்சனை நியாயப்பிரமாணத்தில் அல்ல, மனிதனிடத்தில் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் அதை மனிதனுக்கு வெளிக்காட்டுகிறது. தேவனுடைய வசனமானது கண்ணாடியைப் போல நம்மை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய உள்ளான அசுத்தங்களை நமக்கு காட்டுகிறது. ஆனால் அவற்றை எவ்வாறு தேவன் சுத்தப்படுத்துகிறார் என்று நாம் கேட்போமானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 7:7 கூறுகிறது. ஒரு பக்தன் அதை இவ்வாறு பாடுகிறார். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிற்த்தியாகுமே என்று பாடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா கரை திரைகளையும் நீக்கி குற்ற மனசாட்சியை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளது. ஆதலால் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் என்னும் விலங்கினால் கட்டப்பட்டவர்களாக அல்ல, சட்டத்திட்டங்கள் என்னும் கட்டுகளால் ஒடுங்கினவர்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக, மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவனுக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இதை செய், இதை செய்யாதே என்று கட்டாயத்தினால் அல்ல, எனக்காக கல்வாரியில் ஜீவனை கொடுத்த என் இயேசுவை நான் நேசிக்க வேண்டும் என்ற வாஞ்சையினால் மனப்பூர்வமாக அவர் கற்பனைகளை கை கொள்வோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று பேதுருவை பார்த்து கேட்ட இயேசு இன்று நம்மை பார்த்தும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். அவரிடத்தில் நாம் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோம்.
அன்பர்களே, இந்நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.